சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 76 அத்தியாயம். மலைத்தீவில் அலிமாவின் செம்பவள உதடுகளில் இருந்து உதிர்ந்த 2-3 கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டதுமே மரக்கலம் ஏதோ மந்திர நீர் சக்கரம் போல சுழன்று திசை மாறி வடமேற்கில் திரும்பி ஓட முற்பட்டதை தளத்தில் நின்று கண்ட சோழர் படையின் உபத்தலைவன் கப்பலோட்டும் கலையில் அவளுக்கு இருந்த திறமையைக் கண்டு பெரிதும் வியப்படைந்து,
நைவீரிய சாமானியப்பட்டவன் அல்ல, ஒவ்வொரு பெண்ணை கப்பலோட்ட இப்படி பழகக்கூடியவன் கரங்களில் அறிவுமிக்க ஆண் வீரர்கள் கிடைத்துவிட்டால் அவர்களை அவன் செப்பனிடக்கூடிய திறனை சொல்லவா வேண்டும்
என்று தனுக்குள்ளேயே கூறிக்கொண்டான். இப்படி அலிமா காட்டிய திறமையால் டைபீரியஸின் திறனும் தந்திரமும் அவன் சிந்தையில் எழுந்து உள்ளாவவே,
இத்தகைய வல்லவன் ஒருவன் தமிழகத்தில் புகுந்திருக்கிறானே, அவன் ஆணைப்படி இயங்க யவனர்களும் ஏராளமாக இருக்கிறார்களே, போத குறைக்கு நாடும் பிளவுபட்டு கிடக்கிறது, நாட்டின் கதி எப்படி இருக்கிறதோ
என்று நாட்டு நினைப்பில் ஆழ்ந்து விவரிக்க முடியாத வேதனைகளுக்குள் பல வினாடிகள் ஆழ்ந்துவிட்ட படைத்தலைவன் கடலையும் தூரத்தே கண்ணுக்கு மறைந்து கொண்டிருந்த மதகுருவின் படகையும் கானாவின் தெற்கு புறத்தில் எட்டத் தெரிந்த பாறைகளையும் வெறித்து பார்த்து கொண்டு மௌனமாகவே நின்று கொண்டிருந்தான். நாட்டை விட்டு தான் வெளியேறி 2 மாதங்களுக்கு மேலாக ஓடிவிட்டதை எண்ணி பார்த்த இளம் சழியன் மீண்டும் நாடு திரும்ப இன்னும் 2 மாதங்களாகும் என்பதையும், போதிய பணவசதியும் பொருள்களும் கிடைக்காவிட்டாலோ அல்லது கடற்காற்று அனுகூலமாக இல்லாவிட்டாலோ 2 மாதங்களுக்கு மேலும் தாமதம் ஏற்படலாம் என்பதையும் உணர்ந்தானாகையால்,
இந்த 4-5 மாதங்களில் மன்னன் கரிகாலன் கதியும் புகாரின் கதியும் என்னவாகுமோ, இதுவரை என்னாக இருக்கிறதோ, நான் நாட்டில் திரும்பவும் காலை வைக்கும் போது விபரீத நிலைமை ஏற்பட்டிருந்தால்
என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு அதை பற்றி மேற்கொண்டு நினைக்கவும் அஞ்சி நினைப்பை வேறு துறையில் மாற்ற தளத்தின் கோடியில் நின்று ஏதோ உத்தரவிட்டுக் கொண்டிருந்த அலிமாவின் மீது தன் கண்களை ஓட்டினான். சமீப பார்வைக்கு இணையற்ற அழகுடன் விளங்கும் அலிமா தூர பார்வைக்கு மோகனகரமாக விளங்கினாள். தளத்தின் ஓரங்களில் எரிந்து கொண்டிருந்த 2-1 பந்தங்களின் வெளிச்சம் அவ்வப்பொழுது ஆடிய பாய்ச்சிலையால் தடைப்பட்டதன் விளைவாக அவள் முதுகின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் திட்டு திட்டாக திடீர் திடீரென்று விழுந்து மறைந்த ஒளித்தகடுகள் அவள் அழகு வடிவத்தை அதிக நேரம் காட்ட இஷ்டப்படாதவை போல காட்டி காட்டி மறைந்ததால் அவ்வப்பொழுது தோன்றி தோன்றி மறையும் தேவஸ்திரீ போல காட்சியளித்தாள் அலிமா. இரட்டை பின்னலாக துளங்கி அவள் தோள் பட்டையின் தொங்கிய கருங்குழல்கள் பந்தங்களின் மின்னல் போன்ற வெளிச்சத்தில் தோன்றிய சமயங்களில் கருக்களின் இருளை விட தாங்கள் எத்தனை கருமை என்பதை நிரூபித்தன. கப்பலின் பெரும் பக்க பலகைகளுக்கு எதிரே தெரிந்த அவள் சிறிய உருவம் துடிப்புடன் திரும்பி உத்தரவிட்ட சமயங்களில் அசைந்த வேகத்தை பார்த்த இளம் சழியன் பூவழகி ஒருத்தி மட்டும் தன் மனத்தை ஆதியில் ஆட்கொள்ளாவிட்டால் யவனராணியின் மையலிலோ அல்லது அந்த அரேபிய அழகியின் காதலிலோ தான் சிக்கியிருப்பது நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டான். அந்த சிந்தனை ஏற்பட்டதால் தமிழகத்து பெண்களின் கற்பின் கவசம் ஆண் மகனை இதர பெண்களிடமிருந்து காக்கும் உரம் பெற்றிருந்ததை எண்ணி எண்ணி பாரதத்தின் பண்பாட்டின் உச்ச நிலையை வியந்து,
உணர்ச்சிகளை கூட கட்டி போட ஒரு பண்பாட்டை உலகத்துக்கு அளித்துள்ள எனது நாடு பெருமையுடையது, அது வாழட்டும்
என்று சொந்த நாட்டுக்கு ஆசி கூறும் முறையில் ஏதோ தனக்குள் சொல்லிக் கொண்டான். இப்படி பல எண்ணங்களால் பீடிக்கப்பட்ட படைத்தலைவனை தளத்தின் கோடியிலிருந்து நெருங்கி வந்த அலிமா, தமிழகத்து வீரர் என் அறைக்கு வரவு செய்ய வேண்டும், இப்பாலசியும் வர சொல்ல வேண்டும் என்று அழைப்பையும் விடுத்து பணிவு நிரம்பிய குரலிலும் சொற்களிலும் உத்தரவின் துணியையும் சிறிது காட்டினாள். அலிமாவின் சமீபத்தாலும் அவள் அதிவேகமாக தன் முன்பு வந்துவிடுத்த உத்தரவாலும் சிந்தையில் உலாவிய எண்ணங்களில் இருந்து தமிழக சூழ்நிலையிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு செங்கடலில் ஓடிக்கொண்டிருந்த மரக்களத்துக்கும் அப்பொழுது இருந்து நிலைக்கும் திரும்பிய இளம் சழியன் தன் உதடுகளில் புன்முறுவலை தோற்றுவித்து,
உன்னறையா ஏது அலிமா உன்னாரை என்று வினவினான் ஏதும் புரியாதது போல.
அலிமாவுக்கு தனி அறை இந்த மரக்களத்தில் கிடையாது படைத்தலைவரே
என்று சுட்டிக்காட்டிய அலிமா சற்று பெருமையுடன் தலையை உயர்த்தி படைத்தலைவனை பார்த்தாள். வேறு யார் அறைக்கு அழைக்கின்றாய் அலிமா
என்று வினவினான் படைத்தலைவன். மரக்களத்தின் தலைவன் அறைக்கு அழைக்கின்றேன், யவனர் மரக்கலங்களில் அறைகள் 2 தான் உண்டு
என்றாள் அலிமா. அப்படியா?
ஆம் படைத்தலைவரே, துடுப்பு துழாவும் அடிமைகள் இருக்கும் அடித்தள அறை, மரக்கல தலைவனோ தலைவியோ தங்கும் மேல்தள அறை. வேறு அறைகளை யவனர்கள் தங்கள் போர்க்கப்பல்களில் அமைக்க மாட்டார்கள்.
ஏன்?
கொள்ளையர்களும் அடிமை வர்த்தகர்களும் நிறைந்த இந்த கடல் மூக்கிலும் என்று சொல்லிக் கொண்டு போன அலிமாவை இடைமறித்த இளம் சழியன்,
என்ன கடல் மூக்கா
என்று வியப்புடன் வினவினான். பேச்சை அவன் சற்றென்று அறுத்துவிட்டதால் ஒரு வினாடி சிரமப்பட்ட அலீமா தன்னை சமாளித்துக் கொண்டு கூறினாள்,
ஆம் படைத்தலைவரே, எரித்ரியா கடலின் இப்பகுதியை இங்கிருப்பவர் கடல் மூக்கு என்றுதான் அழைக்கின்றார்கள். எகிப்து எத்தியோப்பிய நாடுகளின் கடற்கரை ஒருபுறமும் அரபு நாட்டு கடற்கரை ஒருபுறமும் நீண்டு கிடப்பதால் இடையே உள்ள இந்த கடற்பகுதி நாசித்வாரம் போல குறுகலாகவும் நீண்டதாகவும் இருப்பதாலும் இப்படி கூறுகளாக இருப்பதால் வீசும் பெரும் கடற்காற்றுகள் நாசையிலிருந்து சில சமயங்களில் கிளம்பும் பெருமூச்சை போல சப்திப்பதாலும் இந்த குறுகிய நீண்ட கடற்பகுதியை கடல் மூக்கு என்று அழைக்கின்றார்கள்.
இந்த விவரத்தை கேட்ட படைத்தலைவன், ஓஹோ, அதனால்தான் இந்த கடற்பாந்தியத்தில் காற்றோட்டமும் நீரோட்டமும் பலமாக இருக்கின்றனவா என்றான்.
ஆமாம் படைத்தலைவரே, நல்ல திறமைசாலியான மாலுமிகளே இந்த கடல் மூக்கில் மரக்கலத்தை செலுத்த முடியும். தீவிரமான நீரோட்டத்தாலும் அலைகளின் திசை மாற்றத்தாலும் இந்த குறுகலான கடலுக்கு இடையே மணத்திட்டு தீவுகள் பல உண்டு. தீவுகள் திடீரென்று தோன்றுவதும் மறைவதும் உண்டு. மரக்கல தலைவன் சிறிது எச்சரிக்கை குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு திட்டில் மரக்கலம் உராய்ந்து மணலில் புதைந்து விடுவதும் உண்டு. இவற்றையெல்லாம் விட பெரிய ஆபத்தும் ஒன்றிருக்கிறது.
என்ன ஆபத்தலிமா?
இன்னும் ஒரு பகலில் நாம் அரேபிய ஜலசந்தியின் முனையை திரும்பிவிடுவோம். அங்கிருந்து அடுலிசை நோக்கி கப்பல் திரும்பும் போது எத்தியோப்பிய கடற்கரையும் அரபு நாட்டு கடற்கரையும் அதிவேகமாக நெருங்குவதால் நீர்ப்பகுதி மிகவும் குறுகுகிறது. அங்கு நீரோட்டத்தின் வேகம் அளவிட முடியாது. சில ஸ்டேடியாக்கள் வரை மரக்கலம் துடுப்புகளின் பலத்தால் நகர வேண்டும். துடுப்பு துழாவுபவர்களின் கை சிறிது சளைத்தாலும் மரக்கலம் திரும்ப பின்னோக்கி ஓடிவிடும். பழைய இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவோம்.
எரித்ரிய கடல் மூக்கின் அபாயங்களை அலீமா விவரிக்க விவரிக்க மரக்களத்தின் பிரயாணத்தை எதிர்நோக்கியுள்ள சங்கடங்களை நினைத்து பார்த்த இளம்சழியன் ஓரளவு மனக்கலக்கமடைந்தானாலும் இத்தனையும் சமாளிக்க வல்ல ஒரு மரக்கள தலைவி தனக்கு கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி அடைந்தான். எனக்கும் கொள்ளைக்காரர்கள் கப்பலோட்டம் கலை போதிக்கத்தான் செய்தார்கள், ஆனால் இத்தனை நுணுக்கங்களை போதிக்கவில்லை என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட இளம்சழியன் குரலை சற்று உயர்த்தி அலீமாவை நோக்கி சொன்னான், இந்த கடல் பயணம் அபாயமானது அலீமா, ஆனால் ஆண்டவன் அந்த அபாயத்தை நிவர்த்தி விட்டான் என்று
அலீமா தன் அழகிய விழிகளை உயர்த்தி அவனை நோக்கினாள். எப்படி
என்று கேள்வியும் அந்த பார்வையில் தொக்கி நின்றது. அவள் பார்வையில் எழுந்து கேள்வியை புரிந்து கொண்ட இளம்சழியன் தொடர்ந்து சொன்னான், அலீமா, கடற்பகுதியில் ஆபத்துக்குள் அதிகம் இருந்தால் என்ன? அவற்றை சமாளிக்க உன்னை போன்ற ஒரு தேவதையை ஆண்டவன் அளித்திருக்கின்றான் அல்லவா?
அலீமாவின் வதன மகிழ்ச்சியால் மலர்ந்தது. நான் என்ன தேவதையா? எனக்கு இறக்கை முளைத்திருக்கிறதா? காற்றில் பறக்கின்றேனா
என்று கேட்டு மெல்ல நகைக்கவும் செய்தாள். காற்று தேவதைக்குத்தான் இறக்கை வேண்டும் அலீமா, கடல் தேவதைக்கு எதற்கு
என்று கேட்ட இளம்சழியன் அவள் கைகளை பிடித்துக் கொண்டு,
தேவி உத்தரவுப்படி அறைக்கு வர சித்தமாயிருக்கிறேன், எந்த உத்தரவையும் ஏற்கவும் சித்தம்
என்று கூறிவிட்டு, ஹிபாலஸ் என்று குரல் கொடுத்துவிட்டு அலீமாவுடன் கப்பல் தலைவர்களுக்கு என்று நிர்மாணிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான்.
படைத்தலைவன் அழைத்ததை கேட்ட ஹிப்பாலஸும் அடித்தளத்திலிருந்து மேல் தளத்துக்கு வந்து அலீமாவின் அறையை தூரிதத்தில் அடைந்தான். அறையை அடைந்ததும் பஞ்சனையில் படைத்தலைவனுக்கு அருகில் உட்கார்ந்த அலீமா பல வினாடிகள் தீவிர யோசனையில் ஆழ்ந்தாள்.
ஹிப்பாலஸ் உள்ளே நுழைந்த பிறகும் கூட சில வினாடிகள் அவள் தலையை தூக்காமலேயே உட்கார்ந்திருந்தாள். பிறகு பஞ்சனையிலிருந்து எழுந்து தலை குனிந்த வண்ணமே சிறிது நேரம் அறையில் உள்ளாவிவிட்டு கடைசியாக ஒரு மூளைக்கு சென்று அங்கிருந்து தூணில் சாய்ந்து கொண்டு படைத்தலைவனையும் ஹிப்பாலஸையும் ஏறெடுத்து பார்த்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.